தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தகத் திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் கா. சுபாஷினி. கட்டுரை தொகுப்பின் பெயர் ஜெர்மனியிலிருந்து ஒரு மடல், தமிழர் வரலாற்றுக்கு ஓர் அரண், தமிழ் மரபு அறக்கட்டளை. இக்கட்டுரை மலேசியாவிலிருந்து வெளியிடப்படும் தமிழ் மலர் பத்திரிகையில் வெளிவந்தது. கட்டுரை ஆசிரியர் முனைவர் கா. சுபாஷினி. கட்டுரை வெளிவந்த நாள் 2016 April 13. கட்டுரை எண் 9, தூத்துக்குடி பனிமய மாதா. தூத்துக்குடி நகர் முத்துக்குளித்தல் தொழிலுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். தமிழகத்தின் தென்பகுதியில் கடற்கரையோரத்து நகரமாக இது அமைந்திருக்கின்றது. 2011 தமிழ் மரபு அறக்கட்டளை களப்பணிக்காக தூத்துக்குடி தொடர்பான வரலாற்று பதிவுகளை செய்து வர நான் இங்கு சென்றிருந்தேன். முத்துக்குளித்தல் என்பது கடலுக்குள் நீந்தி சென்று சிப்பிக்குள் இருந்து முத்தெடுக்கும் தொழில். இப்பகுதி மக்களின் முக்கிய தொழில்களில் மீன்பிடித்தல், கப்பல் கட்டுதல் என்பனவற்றோடு முத்துக்குளித்தலும் பிரசித்தி பெற்ற தொழிலாக காலம் காலமாக இருந்து வருகின்றது. தூத்துக்குடி முத்துக்கள் இன்றைக்கு 2000 முன்னரே ஐரோப்பிய கடல் வணிகர்களால் விரும்பி வாங்கிச் செல்லப்பட்ட பொருட்களில் ஒன்றாக அமைந்திருந்ததை பற்றி சொல்லும் செய்திகள் இந்த தொழில் இப்பகுதியில் நீண்ட காலம் தொடர்ந்து மக்கள் வாழ்க்கையில் முக்கிய அங்கம் வகித்திருப்பதை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தமிழக நிலப்பரப்பில் காலம் காலமாக அந்நிய நாட்டவர் வருகை என்பது தொடர்ந்து நடந்து வருவதுதான். ஆயினும் கூட இன்றைக்கு ஏறக்குறைய 500 முன்னர் கத்தோலிக்க மதம் பரப்ப தென்னிந்தியா வந்த போர்த்துகீசிய கத்தோலிக்க மதகுருமார்கள் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி பகுதியில் படிப்படியாக இங்கேயே தங்கி தங்கள் மதம் பரப்பும் பணியை மேற்கொண்டனர். இந்த மதகுருமார்கள் தமிழகம் வந்து தங்கள் மத பிரச்சாரத்தை தொடங்க முற்பட்ட போது தமிழ்மொழி அடிப்படை அறிவு இல்லாமல் தம்மால் இத்தமிழ் நிலத்து மக்களுக்கு தங்கள் இறைபோதனைகளை அறிமுகப்படுத்த முடியாது என்பதை நன்கு அறிந்து கொண்டமையால் மிக தீவிரமாக தமிழ்மொழியை கற்றனர். அப்படி தமிழ் கற்று தமிழில் நூற்களையும் படிப்படியாக இவர்கள் அச்சுப்பதிப்பாக வெளியிட்டமைதான் அச்சுக்கலை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே அறிமுகப்படுத்த காரணமாக அமைந்தது என்பது வரலாற்று உண்மை. தூத்துக்குடி பகுதியானது பரத சமூகத்து மக்கள் நிறைந்த ஒரு பகுதி. கிறித்துவ மதம் இப்பகுதியில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் இங்கு வாழ்ந்த மக்கள் சமயத்தால் இந்துக்களாகவே இருந்தவர்களே. இன்றைக்கு 500 முன்னர் பரதவ மக்கள் தூத்துக்குடி கடற்கரையோரத்து முத்துக்குளித்துறை பகுதியில் தங்கள் இயல்பான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த போது அப்பகுதியில் வியாபாரம் செய்ய அக்காலத்தில் அப்பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அரேபிய மோர் இன வியாபாரிகளும் இப்பகுதியில் முத்துக்குளித்தல் தொழிலை தொடங்கியிருந்தனர். மத்திய கிழக்காசியாவிலிருந்து வந்த அரேபியர்கள்தான் இவர்கள். இவர்களுக்கும் இங்கேயே காலம் காலமாக முத்துக்குளித்தல் தொழில் புரிந்து வரும் பரதவ இன தமிழ் மக்களுக்கும் அவ்வப்போது ஏதாவது சண்டை சச்சரவு என்பது நடப்பது வழக்கமாகவே இருந்திருக்கின்றது. ஒரு முக்கிய நிகழ்வு கிபி 1535 நிகழ்ந்தது. ஒரு நாள் தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் ஒரு பரதவ சமூகத்து தமிழ் பெண் மாவு பணியாரம் விற்று கொண்டிருந்தார். அப்பெண்ணை மூர் அராபியன் ஒருவன் அவமானப்படுத்தி விட்டான். இதனை அறிந்த அவள் கணவன் கோபம் தாளாது அவனோடு சண்டையிட்டான். இந்த சண்டை நடந்தபோது மிக கொடூரமாக அந்த கணவனின் காதில் அணிந்திருந்த தொங்கட்டான் என்று சொல்லப்படுகின்ற காதணியை அவனது காதோடு சேர்த்து மூர் அராபியன் வெட்டி எறிந்து விட்டான். இது அவ்வூர் பரதவ மக்களுக்கு பெரும் சினத்தை உண்டாக்கியது. இந்த கொடுஞ்செயல் தங்கள் சமுதாயத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக கருதிய பரதவர்கள் அராபிய மூர்களோடு சண்டையிட்டு பலரை கொன்றனர். அரேபிய மூர்களும் சும்மா இருக்கவில்லை. ஆத்திரமடைந்த அரேபிய மூர்கள் கீழ்கரையில் இருந்து காயல் பட்டினத்தில் இருந்தும் ஏராளமான ஆயுதங்களுடன் திரண்டு வந்து பரதவர்களோடு போரிட்டு நிறைய தமிழ் பரதவ சமூகத்து மக்களையும் கொன்றனர். வெட்டி எடுத்துக்கொண்டு வரப்படும் ஒவ்வொரு பரதவ இனத்தவர் தலைக்கும் 5 சிறிய பொற்காசுகள் தருவதாக மூர்கள் வாக்களித்தனர். அவ்வளவுதான், ஏராளமான பரதவர்களின் தலைகள் வெட்டி எறியப்பட்டன. ஒரு தலைக்கு 5 பொற்காசுகள் என்பது ஒரு தலைக்கு 1 பொற்காசு என்று மலிவாகும் அளவிற்கு ஏராளமான கொலைகள் நடந்தேறின. இது அப்பகுதி மக்கள் மனதில் பெரும் அச்சத்தை உருவாக்கியது. மூர் அராபியர்களுடன் ஏற்பட்ட இப்பிரச்சனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவி நாட வேண்டிய அவசியம் பரதவ மக்களுக்கு ஏற்பட்டது. இது மதமாற்றத்திற்கு நல்லதோர் காரணமாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அச்சமயத்தில் கேரளாவில் இருந்த டாம் ஜோ க்ரூஸ் என்ற போர்த்துகீசிய குதிரை வியாபாரி ஒருவர் பரதவ குலத் தலைவர்களான பட்டங்கட்டிகள் என்பவர்களிடம் பேசி அவர்களுக்கு போர்த்துகீசிய படைகளின் ஆதரவை தாம் பெற்றுத்தருவதாக கூறி, அதற்கு பரதவர்கள் கிறித்துவ மதத்தை தழுவ வேண்டும் என்று ஆலோசனை வழங்க, கிபி 1535 இறுதியில் பட்டங்கட்டிகள் கொச்சின் சென்று அங்கே முதன்மை கத்தோலிக்க குரு மைக்கேல் வாஸ் அடிகளாரிடம் திருமுழுக்கு பெற்று மதம் மாறினர். இந்த ஒப்பந்தத்தில் வாக்களித்தபடி தூத்துக்குடியின் கடற்கரை பகுதிக்கு ஒரு பெரும் கப்பற்படையை போர்த்துகீசிய படை தளபதி அனுப்பி வைத்து மூர் அராபியர்களுடன் போரிட்டு அவர்களை அடக்கி படிப்படியாக அப்பகுதி முழுமையையும் தம் வசமாக்கிக் கொண்டார். அதன் வழி அப்பகுதி பரதவ மக்களுக்கு போர்த்துகீசியர்களின் பாதுகாப்பு கிடைத்தது. அதே ஆண்டிலும் பின்னர் 1536 தூத்துக்குடியின் கடற்கரை பகுதி இந்து சமய பரதவர்கள் 30,000 கிறித்துவ சமயத்தை தழுவினர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்படி மதம் மாறிய பரதவ இன மக்கள் தங்கள் புதிதாக மாறிய மதத்தின் வழிபாட்டினை செய்ய முற்பட்ட போது தங்களுக்கு காலம் காலமாக பழக்கமான வகையிலேயே தங்கள் மத வழிபாட்டினை செய்வதை வழக்கமாக கொண்டனர். கத்தோலிக்க கிறித்துவ மதம் ஐரோப்பாவில் வளர்ந்து விரிவடைந்த ஒரு மதம். அங்கே இயேசு கிறிஸ்துவின் தாயாரான புனித மேரி அன்னையார் வெள்ளை நிற நீண்ட கவுன் போன்ற உடையில்தான் அனைத்து தேவாலயங்களிலும் காட்சியளிப்பார். அந்த மேரி அன்னை தூத்துக்குடிக்கு அறிமுகம் செய்யப்பட்ட போது பனிமய மாதாவாக கோயில் கொண்டு அருளினார். அந்த சிலை மட்டுமன்றி தமிழகத்தில் அதற்கு பின்னர் அமைக்கப்பட்ட தேவாலயங்களில் புனித அன்னை மேரி வண்ண வண்ண சேலைகள் கட்டிய வகையில் இந்து கோயில் பெண் தெய்வங்கள் போல உடை அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அது மட்டுமா, கத்தோலிக்க மதம் பிறந்த ஐரோப்பாவில் மத விழாக்களில் தேர் திருவிழா என்பது வழக்கில் இல்லாத ஒன்று. ஆனால் தமிழ் நிலத்தில் இந்து மத பண்டிகை மற்றும் திருவிழாக்களில் தேர் இழுத்துச் செல்வது என்பது நீண்ட காலமாக வழக்கில் இருக்கும் ஒன்று. கத்தோலிக்க மதத்திற்கு மாறிய தூத்துக்குடி பரதவர்கள் தங்கள் தெய்வ நம்பிக்கையின் தொடர்ச்சியாக தூத்துக்குடியில் கட்டப்பட்ட 450 பழமையான பனிமய மாதா கோயில் புனித அன்னை மேரிக்கு தேர் இழுத்துச் செல்வதை தொடர்ந்து கடந்த 200 நடைபெறுத்தி வருகின்றனர். இந்த தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயத்திற்கு நான் நேரில் சென்றிருந்த போது தேவாலயத்தின் வலதுபுறத்தில் இருக்கும் அலுவலக பகுதிக்கு சென்று தேவாலயத்தின் மதகுருவை சந்தித்து உரையாடும் வாய்ப்பு பெற்றேன். தொடர்ச்சியாக அப்பகுதியில் வாழும் எளிய மக்களுக்கு தேவையான பல உதவிகளை இவர்களது அமைப்பின் வழி தொடர்ந்து செய்து வருகின்றார் என்ற செய்தியை அவரிடம் உரையாடும் போது நான் தெரிந்து கொண்டேன். பனிமய மாதா பற்றிய வரலாற்று செய்திகள் அடங்கிய கட்டுரை தொகுப்பு ஒன்றினை தமிழ் மரபு அறக்கட்டளை பதிவிற்காக தேவாலயத்தின் மதகுரு வழங்கினார்கள். அந்த கட்டுரை தொகுப்பில் அடங்கியிருக்கும் கட்டுரைகள் அனைத்தும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் மரபு விக்கியில் கிறித்துவம் என்ற தலைப்பின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கிறித்துவ மதம் தொடர்பான ஆவணங்களை சேகரிப்பதில் தொடர்ந்து நாம் ஈடுபட்டு வருகின்றோம். போர்த்துகீசிய மதகுருமார்களான ஹென்ரிக்ஸ் ஹென்ரிக்ஸ் அடிகளார், வீரமாமுனிவர் என்ற பெஸ்கி அவர்கள் மற்றும் லூத்தரேனியன் மத போதகர்களான சீகன் பால்க், குருண்ட்லர் போன்றவர்கள் தமிழ்மொழி ஐரோப்பா வரை பரவ வழி செய்தவர்கள். தமிழ் கிறித்துவம் என்பது மிக விரிவான ஒரு ஆய்வுத்துறை. தமிழகத்தில் மட்டுமல்லாது ஐரோப்பாவின் சில குறிப்பிடத்தக்க இடங்களில் இந்த தமிழகம் வந்து சென்ற கிறித்துவ மத போதகர்களின் கையெழுத்து ஆவணங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அவை மின்னாக்கம் செய்யப்பட்டு பரவலாக ஆய்வுலகில் இவை ஆராயப்பட வேண்டும் என்பது தமிழ் மரபு அறக்கட்டளையின் எதிர்பார்ப்பு. அதற்கான நடவடிக்கைகள் சிலவற்றிலும் தமிழ் மரபு அறக்கட்டளை ஈடுபட்டு வருகின்றோம் என்னும் செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இக்கட்டுரை நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரையை வாசித்தவர் முனைவர் கா. சுபாஷினி.